6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழும் இந்த தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 20ஆம் திகதி. எம் தமிழுக்கு விசுவாவசு வருடம் ஆனி திங்கள் 6ஆம் நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1446ஆம் வருடம் துல்ஹஜ் மாத பிறை 23. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் அனைவருக்கும் நலமை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக இம்முடன் மர்மோனிலிருந்து இடையே காத்து கொண்டிருப்பவர் எமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மெவின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 20ஆவது அதிகாரமான பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 9ஆவது குறளினை பார்க்க இருக்கின்றோம். தமக்கும் பிறர்க்கும் பயன்படாத சொற்களை பேசுதல், பொய் பேசுதல், புறங்கூறுதல் குற்றமெனினும் பயனற்ற வீண் பேச்சும் அவற்றை விட கடும் குற்றம் என பலர் உணர்வதில்லை என்பதனை விளக்கும் அதிகாரம் இது. இதன் 9ஆவது குறள், மயக்கமற்ற தூய்மை மெய்யறிவினை உடையவர்கள் பொருளற்ற சொற்களை மறந்தும் பேச மாட்டார்கள் என்பதை விளக்குகிறது. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசு அரு காட்சியவர் என்பது அந்த குறளாகும். இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்லுவது என்னவென்றால், மயக்கம், அறியாமை, மனக்குழப்பம் ஆகியவை தீர்ந்த தூய்மையான அறிவாளிகள் பொருளற்ற பயனற்ற சொற்களை தவறுதலாகவும் கவனக்குறைவாகவும் கூட பேச மாட்டார்கள். அவர்கள் சொற்கள் அனைத்தும் சிந்தித்தும் பயனுள்ளவையாகவும் இருக்கும். இதனால் அவர்களின் சொற்களுக்கு மதிப்பு அதிகம். அறிவும் தூய்மையும் சேர்ந்தவர்கள் சொற்களை வீணாக வீணாக்குவதில்லை. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும். அர்த்தமுள்ள சொற்களை பேசுவதில் வலியுறுத்தும் 119ஆவது குறளின் முக்கியமான நற்குணங்களை அடுத்து பார்ப்போம். அறிவு, சொல்லில் கட்டுப்பாடு, மனத்தின் தூய்மை, பயனுள்ள நோக்கம், நற்குண நிலை ஆகிய நற்குணங்களைத்தான் குறள் 199 வலியுறுத்துகிறது. இவை தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் மிக முக்கியமானவை. அறிவு மற்றும் பகுத்தறிவு. அறிவும் எப்போது என்ன பேச வேண்டும் என்பதை கவனமாக ஆராயும் பகுத்தறிவும் கொண்டவராக நாம் இருக்க வேண்டும். உண்மையில் அறிவாளிகள் தான் எப்போதும் பயனற்ற சொற்களை தவிர்ப்பார்கள். சொல்லில் கட்டுப்பாடு. பயனற்ற பொருளற்ற சொற்களை பேசாமல் தடுத்துக் கொள்வது என்பது சுய கட்டுப்பாட்டை காட்டுகிறது. இது திருக்குறளில் பல இடங்களில் வலியுறுத்தப்படும் ஒரு முக்கிய நற்குணம். அடுத்த குணாதிசயம் மனத்தின் தூய்மை. அறியாமை குழப்பமில்லாத தூய்மையான மனம் கொண்டவர்கள்தான் பயனற்ற சொற்களை தவிர்க்க முடியும். அவர்களின் சொற்கள் அவர்களின் உள்ளார்ந்த தூய்மையை பிரதிபலிக்கின்றன. அடுத்து இந்த குறள் பார்ப்பது பயனுள்ள நோக்கம். நற்குணம் கொண்டவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு நோக்கத்துடனும் பயனுடனும் இருக்கும். வெறுமனே பேசுவதற்காக பேசுவதில்லை. அவர்கள் சொற்கள் எப்போதும் பொருளும் பயனும் கொண்டதாக இருக்கும். நற்குண நிலை. பொருளற்ற சொற்களை தவறுதலாகவும் கூட பேசாமல் அவர்கள் தங்கள் நற்குண நிலையை பாதுகாக்கின்றனர். அவர்கள் சொற்கள் அவர்களின் மதிப்பையும் நம்பிக்கையும் உயர்த்துகின்றன என்பதனை இந்த குறள் விளக்குகின்றது. மீண்டும் பார்ப்போம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நாங்கள் திருக்குறளின் 20ஆவது அதிகாரமான பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தின் 9ஆவது குறளினை பார்க்கின்றோம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தம் சொல்லார் மருள் தீர்ந்த மாசு அரு காட்சியவர்.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து நச்சிந்தனை. நச்சிந்தனை குட்டி கதையை தருவதற்காக மறுமுனையில் காத்து கொண்டிருப்பவர் நியூசிலாந்து அருள்மிகு திருமுருகன் கோவில் பூசகரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள்.
வணக்கம் இனிய நேயர்களே, வாரந்தோறும் ஒலிபரப்பாகும் இந்த இனிமையான நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பதறாத காரியம் சிதறாது என்பதனை விளக்க கடந்த வாரம் நச்சிந்தனை பகுதியில் பாலர் கதையொன்று கேட்டு சிந்தித்தோம். இந்த வாரமும் அதே கருத்து புலப்பட வரலாற்று சம்பவம் ஒன்று அறிந்து கொள்வோம் வாருங்கள். உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் நாட்டு மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் சிறைப்பிடித்து ஆப்பிரிக்காவில் உள்ள தனிச்சிறையொன்றில் அடைத்து வைத்தது. சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது. அவரை பார்க்க அந்த வேளையில் அங்கே வந்த அவரது நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களின் சிந்தனையை செயற்பட வைக்கும், தனிமையை போக்கும் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயற்படாமல் அந்த சதுரங்க அட்டை மீது கவனம் செல்லவில்லை. சிறிது காலத்தில் அவர் இறந்தும் போனார். பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட ஆய்வு செய்தபோது அந்த அட்டையின் நடுப்பகுதியில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது. அதில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து செல்வதற்கான வழி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதற்றமும் அவரின் சிந்தனையை செயற்படாமல் ஆக்கி வைத்தது. அவர் தப்பித்து செல்லும் வழியை மூடி மறைத்துவிட்டது. நேர்களே, உறுதியான சீமெந்து தரையையும் மரப்பட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகங்களாலும் குடைந்து ஓட்டை போடும் எலி, அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கிக் கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலும் பதற்றமும் அந்த எலிப்பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்குள் சிக்கிக் கொண்டு மனிதர்களிடம் மாட்டிக்கொள்கிறது. மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதற்றமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயற்படுத்தாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது. மனிதர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் காரணம் மன உளைச்சல்தான் என்று இன்று மனோதத்துவ நிபுணர்கள் அனைவரும் கூறுகின்றனர். எனவே பதறாமல் இருந்து காரியத்தையும் சிதறாமல் செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. அந்த அழகிய குட்டி கதையினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். இன்றைய இளந்தளிரை முதலில் அலங்கரிக்க வருபவர் திரு பிரதீபன் மற்றும் கௌரி தம்பதியினரின் செல்வ புதல்வன் செல்வன் ஷாருகன் நல்ல நட்பு பற்றிய ஆக்கத்துடன் இங்கு வருகிறார்.
சங்கநாத நேர்களுக்கு காலை வணக்கம். என் பெயர் ஷாருகன் பார்த்திபன். நவல் தரும் நூல் நயம் போலும் பயல் தரும் பண்புடையார் தொடர்பு என்ற திருவள்ளுவரின் கூற்றின்படி நல்ல நட்பு பற்றி உரையாற்ற வந்திருக்கின்றேன். முதலில் நல்ல நட்பு என்பது நாம் ஒருவருடன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக பழகுவது ஆகும். நல்ல நண்பன் என்பவன் எந்த நேரத்திலும் எம்முடன் எமக்காக இருப்பவன் ஆகும். நாம் எம் வாழ்க்கை பல்வேறுபட்ட மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றோம். இவ்வகையான சந்தர்ப்பங்களில் ஒரு நல்ல நண்பன் இருப்பது அவசியம். ஒரு நல்ல நண்பன் கிடைத்துவிட்டால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஏனெனில் மே சொன்ன வள்ளுவரின் கூற்றின்படி ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமம். நாம் பல நண்பர்களுடன் பழகலாம், ஆனால் எல்லாருடனும் எம்மால் நெருங்கி பழகுவது கடினம். ஏனெனில் சில நண்பர்கள் சுயநலம் உடையவர்களும் தன் நலம் கருதி பழகுவார்கள். எனவே அவர்கள் எல்லாம் நம் நண்பர்கள் ஆகிவிட முடியாது. நல்ல நண்பன் என்பவன் எங்களுடன் உண்மையாக ஒரு துயரம் என்றால் எங்களுடன் நமக்காக இருப்பவன் ஆகும். எனவே இந்த கலியுக காலத்தில் எவ்வாறு கிருஷ்ணர் எவ்வாறு அர்ஜுனனுக்கு நல்ல நண்பன் ஆக மகாபாரத்தில் இருந்தாரோ அதுபோல நாமும் நல்ல மனத்துடன் நல்ல எண்ணங்களுடன் எல்லோருடனும் ஒற்றுமையாக நல்ல நட்புடன் பழகுவோம் ஆக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
சங்கநாதத்தின் பிரதான நிகழ்ச்சியான இந்த இளந்தலருக்காக மிகவும் ஆர்வமுடன் சிறார்கள் பங்குபற்றி எமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் சாருகனை தொடர்ந்து நல்ல கருத்துள்ள ஒரு ஆக்கத்துடன் திரு திலீபன் மற்றும் சுகன்யா தம்பதிகளின் தவ புதல்வியான செல்வி திவ்யா திலீபன் நாலாடியாருடன் எம்முடன் இணைந்து கொள்கிறார்.
தேக்கும் தேன் தமிழுக்கும் சங்கநாத நேர்களுக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா திலீபன். நான் உங்கள் முன் பேச அடுத்த விடயம் நாலடியார் பதினான் கீழ்கணக்கு நூல்களை முதலாவதாக குறிப்பிடப்படும் சிறப்புதேடு நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குறதி, நாளும் இறந்தும் சொல்லுக்குறதி என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இதில் வரும் நாளும் என்ற சொல் நாலடியாரையும் இரண்டும் என்ற சொல் திருக்குறளையும் குறிக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்குறுதி அளிக்கிறது. அதுபோல் நாலடியாரையும் திருக்குறளையும் கற்றவர்கள் சொல் வன்மையும் உறுதியும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். பொதுமறை என்று புகழ் பெற்ற திருக்குறளோடு ஒப்ப வைத்து அண்ணும் சிறப்புடையது நாலடியார் என்ற கருத்தையும் இப்பழமொழி விளக்குகிறது அல்லவா? அப்படிப்பட்ட நாலடியார் நூலில் இருந்து ஒரு பாடலை பார்ப்போம். நல்லார் என தம் நனு விரும்பிக் கொண்டாரே, அல்லார் எனினும் அடக்கி கொழல் வேண்டும். நல்லுக்கும் உண்டு, நீருக்கு நுழையுண்டு, புள்ளிதல் பூவுக்கும் உண்டு. நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பின் அவர் நல்லவர் அல்லார் என்று தெரிந்தாலும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கு குடிக்கிற நீரில சில நேரம் அறவரப்பான நுரையும் இருக்கும். அதை பொறுத்து கொண்டு நாங்கள் அடை குடிக்கின்றோம். அது போல ஒரு அழகான மலரின் பூவிதழ்களுக்குள்ள முள் போன்ற இலையும் இருக்கும். எனவே நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பின் அவர் நல்லவர் அல்லார் என்று தெரிந்தாலும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
அந்த நல்ல விளக்கத்தினை கேட்ட உங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயகத்தின் மூத்த எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆகிய திரு மாத்திலி சோமு அவர்கள் சிட்னியில் இருந்து வழங்கும் தமிழ் அமுதம்.
விவேக சிந்தாமணியின் வீரிய கருத்துக்கள். தமிழ் தந்த இலக்கிய செல்வங்களில் ஒன்று விவேக சிந்தாமணி. இதனை பாடிய புலவர் பாடிய காலம் எதுவுமே தெரியாது. ஆனால் 135 பாடல்களோடு எழுதப்பட்டுள்ளன. இது தனித்துவமான நீதி நூல் என்று பல பொருளையும் பல கதைகளையும் பல உதாரணங்களையும் சொல்லும் பாடல்கள் கொண்ட சிறந்த இலக்கிய நூலாகும். அதில் முதலாவதாக வருவது பயனற்றவை 7 என்ற தலைப்பில் ஒரு பாடல். பாடலை பார்ப்போம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அண்ணம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழுந்தானே. பாடலின் கருத்தை பார்க்கும்போது முன்னர் 7 என்ற எண் பற்றி சிந்தனை சிறப்பை பார்ப்போம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என 7 நாட்கள். ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் பழுப்பு மஞ்சள் சிவப்பு என 7 வகையான வானவெள்ளி நிறங்கள். 7 சீர்களால் ஆன திருக்குறள். சரிகம பதனி என 7 வகை சுரங்கள். துருவம் மட்டியம் ரூபகம் சம்பை திரிபுடை அடதாளம் ஏகதாளம் என 7 வகை தாளங்கள். பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி பேகன் என 7 வள்ளல்கள். தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீரில் வாழ்வன தாவரம் என 7 வகை பிறப்புகள். சிலுவையில் இறுதியாக கிறிஸ்து அருளியதாக சொல்லப்படும் விவிலியம் கூறும் வார்த்தைகள் 7. உலக அதிசயங்கள் 7. இப்படி 7 எண்ணின் சிறப்புகள் இருக்க விவாக சிந்தாமணியும் பயனற்ற 7 அடையாளம் காட்டுகிறது. அவை என்னவென்று பார்ப்போம். முதலாவது ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. தாய் தந்தையர் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து கல்வி கொடுத்து மனிதனாக்குகிறார்கள். மனிதனான பிள்ளை செல்வம் தேடும்போது பெற்றோர்களை பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த மகனின் சிந்தனை மனைவி தன் பிள்ளைகள் மீதே இருக்கிறது. தாய் தந்தையர் முதுமையில் துன்புறுகிறார்கள், மகனின் உதவியை எதிர்பார்க்கிறார்கள். மகனோ காது கேளாதவனாக இருக்கிறான், தந்தை உயிருக்கு போராடுகிறார், மகன் எட்டியும் பார்க்கவில்லை. இத்தகைய பிள்ளையால் பலன் உண்டா? பலன் இல்லை. எனவேதான் ஆபத்துக்கு உதவா பிள்ளை என்று அந்த புலவர் சொல்கிறார். அடுத்த வரி, அரும்பசிக்கு உதவா அண்ணம், நல்ல பசி. அந்த நேரத்தில் உண்ண உணவு கிடைக்கவில்லை, பசி ஆற்ற முடியவில்லை. பசியை ஆற்ற உதவாத உணவு இருந்து என்ன, இல்லாமல் இருந்து என்ன, என்ன பலன்? மூன்றாவது, தாகத்தை தீர்க்க உதவாத தண்ணீரால் என்ன பலன்? எப்படி நடக்குமா என்று கேள்வி கேட்கலாம். ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் தண்ணீர் எட்டாக்கணி, தண்ணீருக்காக குடங்களை தூக்கிக் கொண்டு பல மைல்கள் நடப்பதாக செய்திகள் வருகின்றன. அங்கு பலரின் தாகத்திற்கு தண்ணீரே கிடைக்காது. எனவே தாகத்தை தீர்க்காத அந்த தண்ணீர் இருந்து என்ன, இல்லாமல் என்ன? நான்காவதாக, தரித்திரம் அறியா பெண்டி. கணவனுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கவில்லை, அவ்வப்போது கிடைக்கிற சிறு வேலை சம்பளத்தில் குடும்பம் வாழ வேண்டும். இந்த நிலையை அறியாத குடும்ப பெண்ணால் என்ன பலன்? இருக்கின்ற பணத்தில் மகளின் திருமணத்தை செய்ய நினைக்கிறான் கணவன். மனைவியோ தன் அக்கால் பிள்ளைக்கு நடந்த ஆடம்பர திருமணம் போல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். கடன் வாங்கி வாருங்கள் என்கிறாள். இவளால் என்ன பலன்? குடும்பம் கடனுக்குள் வீழும். எனவே இதை அறிந்துதான் தரித்திரம் அறியா பண்டிகர் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஐந்தாவது, கோபத்தை அடக்கா வேந்தன். வேந்தன் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு அரசு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாட்டில் வாழும் மக்களின், தன் மதம் சாராத, தன் மொழி பேசாத மக்களின் போராட்டத்துக்கு எதிராக கோபப்படும் அரசால் என்ன பலன்? அரசின் கோபத்தால் நாடு நலிவுறும் என்று அவர் சொல்கிறார். ஆறாவது, குருமொழி கொல்லா சீடன். ஆசிரியர் கூறிய அறிவுரைகளை கேட்டு நடக்காத மாணவனால் என்ன பலன்? அவன் பயனற்றவன். ஏழாவதாக, பாவத்தை தீரா தீர்த்தம். பாவம் போக்கும் புனித தன்மை இல்லாத புண்ணிய தீர்த்தத்தால் பலன் இல்லை. ஆக பயனற்ற ஏழை சொன்ன புலவர், ஏழு பிறப்பிலும் பாவி என்று ஒருவனை அடையாளம் காட்டுகிறார். அவன் யார் என்று பார்ப்போமா? நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி தீட்டின் நற்றமிழை எழுத எழுத்தாணி ஆகுமோ, பேய்வாளும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கு ஏற்றி வைத்தால் வீடாகுமோ, தாய் வார்த்தை கேளாத சகண்டிக்கு என் சாற்றினும் உளுத்த குணம் தவறமாட்டான், ஈவாரை ஈய ஒட்டான் இவனும் ஈயான், ஏழு பிறப்பிலும் கடையதால் இவன் பிறப்பே. நாயின் வாளை அழகுபட தட்டி நீட்டினாலும் அது நல்ல தமிழ் எழுத எழுத்தாணியாக பயன்படுமா? பேய்கள் இருக்கும் சுடுகாட்டை பெருக்கி மெழுகி கோலமிட்டு விளக்கேற்றி வைத்தாலும் அது வீடாகுமா? பெற்ற தாயின் பேச்சை கேளாத சண்டித்தனம் செய்யும் பிள்ளைக்கு என்ன புத்திமதி சொன்னாலும் மாறமாட்டான். கருமையா இருப்பவன் தானும் தரமாட்டான், பிறரையும் தரவிட மாட்டான். இந்த ஏழு பிறவியிலும் இவன் ஒரு ஈன பிறவியே. ஈன பிறவியை பற்றி சொன்ன விவேக சிந்தாமணி இன்னும் சில ஏழு பேரை பற்றி சொல்கிறது. கருதிய நூல் கல்லாதவன் மூடனாகும், கணக்கருந்தி பேசாதவன் கடசனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதவன் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பருவி சொல்வி தழுபவன் பசப்பனாகும், பசிப்பவர்கிட்டு உண்ணான் பாவியாகும், நல்ல நீதி நூல்களை கற்று அறியாதவன் அறிவில்லாத மூடனாகும், அளவறிந்து பேசாதவன் முட்டாளாவான், எந்த ஒரு தொழிலும் செய்யாதிருப்பவன் தரித்திரன் ஆவான், ஒன்றுக்கும் பயன்படாதவன் வீணன் ஆவான், பெரியவர்களை வணங்காமலும் அவர்கள் முன் மரம் போலும் பேசாமலும் இருப்பவனே பேய் போலாவான், உண்மையான அன்பு இல்லாமல் ஒப்புக்கு அன்பு காட்டுவது போல் நடிப்பவனே ஏமாற்றுபவன் ஆவான், இதையெல்லாம் விட பசித்தவர்களுக்கு புசிக்க தராது தான் மட்டும் உண்டு கழிப்பவன் மனிதன் ஆவானா? இல்லை, பாவி ஆவான். புலவர் சொன்ன இந்த ஏழு பேரும் இந்த உலகில் தான் வாழ்கிறார்கள். நல்லவனை தீயவனை கற்றவனை கல்லாதவனை உள்ளடக்கியதே இந்த உலகம். அப்படியானால் இந்த உலகத்தின் இயல்பு என்ன? உலக இயல்பு குறித்து இரு பாடல்களை தருகிறது. முதலாவது பாடல், பிள்ளைதான் வயதில் மூத்தான் பிதாவின் சொல் புத்தி கேளான், கண்ணில் நல் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால், தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான், உள்ள நோய் பணிகள் தெரிந்தால் உலகோர் பண்டிதரை தேடார். பாடலின் கருத்து: பிள்ளை வறந்து பெரியவனாகிவிட்டால் பெற்ற தந்தை சொல்லும் புத்திமதிகளை கேட்க மாட்டான். தேன் சிந்து மலர் கூந்தலுடைய மனைவியும் வயதானால் கணவனை மதிக்க மாட்டாள். சந்தேகம் தீர கல்வி கற்ற மாணவனும் ஆசிரியரை தேடமாட்டான். வியாதி குணமாகிவிட்டால் உலகில் யாரும் வைத்தியரை தேடமாட்டார்கள். புலவர் சொன்ன இவர்களை சமூகத்தில் பார்க்க முடியும். அடுத்த பாடலில் உலக இயல்பு குறித்து புலவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ஓரியே மீன் வந்து ஊன் இழந்தையோ, நாரியே கண்பிழை நாட்டில் இல்லையோ, பாரியே கணவனை பழுது செய்து நீ நீரிலேயே இருப்பது நிலைமை அல்லவே. பாடலின் கருத்து: நரி ஒன்று தரையில் கிடந்த மீனை விரும்பி உண்ண ஆசைப்பட்டு வாயை திறக்கும் வாயில் கவியிருந்த உணவை தவறவிட்டு விட்டது. இதை பார்த்த கணவன் இழந்த கைம்பன், நரியே மீனை நம்பி இருந்த உணவை இழந்து விட்டாய் என்று இறக்கப்பட்டு சொல்ல, நரி, பெண்ணே, தவறுகள் நடப்பது இயற்கைதானே, கணவனை இழந்து நீயும் கண்ணீர் விட்டு கலங்கி நிற்பது கூடத்தான் சரியில்லை என்றது. கடைசியாக ஒரு பாடல்: கொண்டு வெண்படர் கருடன் வாய் கொடுவரன் நாகம், வெண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை, வண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேன் நுகர் இன்பமே மானிடர் இன்பம். பாடலின் கருத்து இன்றைய வாழ்க்கையை அற்புதமாக சொல்கிறது. நஞ்சுள்ள நீண்ட நாகப்பாம்பை வாயில் கட்டிக்கொண்டு பறக்கும் கரடன், அந்த கரடன் பற்றிய நாகப்பாம்பின் வாயில் தவளை, தவளையின் வாயில் அகப்பட்ட வண்டு, அந்த வண்ட தேனை உண்ண விரும்புவது போன்றது இந்த பூமியில் மானிடர் அனுபவிக்க இன்பமும் வாழ்வும். மனித வாழ்வு பற்றி இதைவிட தெளிவாக விளக்கி சொல்ல முடியாது. புலவரின் பார்வையில் பாடல்களாக வந்துள்ள கருத்துகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. முடிந்தால் அந்த நூலை தேடி படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரே எம் தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்த்.
லங்கா ரமேட், இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்றல் சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0727-46-9441-0. லங்கா ரெமேட், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாத வானொலி. இனி சமூக அறிவித்தல்கள்.
வணக்கம் நேயர்களே, மொழி போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2025-6-28 சனிக்கிழமை. 1937 மற்றும் 1965 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் மொழிக்கான வீரம் செறிந்த போராட்டத்தில் தங்கள் இன்னுயிர்களை கொடையாக கொடுத்த தமிழ் பெரியார்களை நினைவில் நிறுத்தி வணங்கும் வீர வணக்க நாள் எதிர்வரும் 28-6-2025 மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரையும் மவுன் ப்ரோஸ்கில் அமைந்துள்ள யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற உள்ளன. இந்நிகழ்வில் நியூசிலாந்து நாட்டில் தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். சிறப்பாக இயல், இசை, உரை, நடனம் என எமது சிறார்களின் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் திறமைகளை களமேற்ற அரங்கம் தயாராகியுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழு தொடர்புகளுக்கு K.Premkumar 0727-34-04212. நன்றி.
துயர் பகிர்வு. திருமதி பார்வதி ராமலிங்கம் அவர்கள் கடந்த 12 தேதி வியாழனன்று இறைபதம் அடைந்து விட்டார். தாயகத்தின் கரவெட்டிய பிறப்பிடமாகவும் நியூசிலாந்து ஆக்லாந்தை வதிப்பிடமாக கொண்டவரும் காலம் சென்ற ராமலிங்கத்தின் அன்பு துணவியும், ஸ்ரீஸ்கந்தராஜா ஜூ கே, சந்திரகுமார் ஜூ கே, ஸ்ரீ ரவீந்திர ராஜா, சுரேஷ்குமார், சுரேஷ்குமாரி இலங்கை ஆகியோரின் பாசமுள்ள தாயாரும், ஜெகதா ஜூ கே, கீதா ஜூ கே, கேசினி சுகிர்தா குலேந்திரன் இலங்கை ஆகியோரின் அன்பான மாமியாரும், நிவேதா ஜூ கே, திவ்யா ஜூ கே, பிரியங்கா ஜூ கே, கிஷோரி, பைகரி, சுருதி, சிவன் இலங்கை ஆகியோரின் பாசமுள்ள அப்பம்மாவும் ஆவார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள், அஞ்சலி, இமைக்கிரியைகள் நேற்றைய தினம் 19/6 வியாழனன்று ஆக்லாந்து மிடோபாங்க் புரோபா மயானத்தில் நடைபெற்றுள்ளது என்பதை உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மிக்க கனத்த மனதுடன் அறிய தருகின்றார்கள் அன்னாரின் குடும்ப உறவுகள். மேலதிக தொடர்புகளுக்கு சுரேஷ்குமார் 02-1-03-5-8-1-02. நன்றி.
நன்றி நீர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன், மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தி.
கலிகள் கடந்தும் எங்கள் மொழியை நீத்தவர்கள், பறிகள் கண்டும் பிற மொழியை மதித்தவர்கள். எங்கள் வீரத்தேவர்கள் இவர்கள் மூட்டி ஒளி சுடரா வீழ்ந்தவர்கள், எங்கள் வீரத்தேவர்கள் இவர்கள். அடிமையினை எதிர்த்தவர்கள், சொந்த மொழியை பாண்டிடவே பேரும் பேசி குதித்தவர்கள். நெற்றி கண் திறந்த சிவனால் தாய்மொழி தாய் மூன்றாம் கண் திறந்தவர்கள், பற்று கொண்டே தமிழ் காத்தோம் பாரத மண்ணில் விதைந்தவர்கள். நட்டம் கவி கடைந்து எங்கள் வீர புகழ் பாடிடுவோம், அத்துடனே நெஞ்சாமதில் நாங்கள் பூசித்து மறந்திடுவோம். கவி கடைந்து எங்கள் வீர புகழ் பாடிடுவோம், அத்துடனே நெஞ்சாமதில் நாங்கள் பூசித்து மறந்திடுவோம். எம் விழிகளில் நெய்யெடுத்தே நாம் கலைந்துவோம், எங்கள் வீர புகழ் பாடிடுவோம், அத்துடனே நெஞ்சாமதில் நாங்கள் பூசித்து மறந்திடுவோம். எம் விழிகளில் நெய்யெடுத்து